நீதி மகிமை எங்கும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை எங்கும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 ஆண்டவருக்காகவே வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவார்த்தையினுடைய இந்த பகிர்வின் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அதே சமயத்தில் விழிப்பாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை கடவுள் வைத்திருக்கிறார், பிள்ளைகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆகவே எல்லா காரியத்தை குறித்தும் நம்ம விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்றைய நாளினுடைய இறை செய்தியை நாம் கேட்டு எந்த காரியத்தை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவாக்கினர் எலியாவை பற்றி பேசுகிறது. எலியா, இந்த எலியாவை பற்றி பேசுகிற போது அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவர் நெருப்பு போல் எழுந்தார், தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது, மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார், தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார், ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். பாருங்கள், இவர் செய்த இந்த காரியத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாட் ரொம்ப ப்ளசண்ட்டாக நமக்கு மகிழ்ச்சியாக நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு அடையாளமாக இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய மாட்சி எப்படி இருந்தது, மாட்சிக்குரியவராக இருந்தார் எலியா. இந்த மாட்சியெல்லாம் அவர் எங்கிருந்து பெற்றார், கடவுளிடம் இருந்து பெற்றார். அப்போது அந்த இடத்துல எதற்காக இப்படி செய்கிறார்னு பார்க்குற பொழுது, ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும், குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது, உம்மை கண்டவர்களும் அது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுள் தான் இதை செய்கிறார். எதற்காக செய்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டம் வைச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பாருங்க, கடவுளுடைய ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் பார்த்தீங்களா. அப்போ கடவுளுடைய சீற்றம், ஆண்டவருடைய கோபம், இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஒரு புரிதலோடு இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, என்ன கடவுள் வந்து அப்படி கோபப்பட்டுற போகிறாரு, என்ன கடவுள் அப்படி நம்மளை அழிச்சிடுவாரா, கடவுள் என்ன அப்படி இரக்கமில்லாதவரா அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை ஒரு விதத்தில் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவர் தான். கடவுள் வந்து பேரிரக்கத்தை கொண்டிருக்கிறார், எல்லாம் உண்மை. ஆனால் கடவுள் கோபப்பட மாட்டாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லவும் நம்ம பைபிளுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலை நமக்கு. ஏன்னா கடவுள் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழல்கள் உண்டு. ஆகவே கடவுள் எதற்காக அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்? மனுஷன் அழியணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அதுக்கான திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலை நிறுத்துவதற்கு. அப்போ கடவுளுடைய திட்டம், அந்த கோபத்திற்கான அடையாளம் என்னென்னா, இந்த மனுக்குலத்தை நிலை நிறுத்துவதற்காக. இப்போ பைபிளில் போய் நம்ம தேடி பார்க்குறோம் இந்த கடவுளுடைய கோபத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு. நிறைய இடத்துல இருக்குது, சும்மா ஒரு அங்கே எங்கும் ஒரு சில விஷயத்தை காட்டுறோம். சாலமணி ஞான நூல் 19:1 சொல்கிறது, இறை பற்றில்லாதவர்களை கடவுளின் சீற்றம் இரக்கமின்றி இறுதி வரை தாக்கியது, ஏனெனில் அவர்கள் செய்யவிருந்ததை கடவுள் முன்னரே அறிந்திருந்தார். இறை பற்றில்லாதவர்களை கடவுள் சீற்றம் இரக்கமின்றி இறுதி வரை தாக்கியது. அப்போது கடைசி வரைக்கும் கடவுள் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஒரே தாக்குதலில் அவங்கள அழிச்சிடலாமே. கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த வேதனையை கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். இறுதி வரைன்னா என்ன? அவன் மனம் மாறுகிற வரைக்கும், அழிவுறுகிற வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஒன்றும் மனம் மாறணும், இல்லைன்னா அழிவுறணும், அதுதான் எல்லை. திருவள்ளி பாடலையும் நம்ம கடவுளுடைய சீற்றத்தை குறித்து 14 ரெண்டு இடத்துல பார்க்குறோம், 10:19 கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர்தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சீற்றத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. திருவள்ளிப்பாடு 14:19 சொல்லுகிறது, அந்த வானத்தூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார், கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். அப்போ நான் இது இந்த திராட்சை பழம்னு சொல்கிறதுலாம் என்ன, நம்ம தான் நம்ம சரியான கடி கொடுக்காத நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்க்கப்படுவாங்க, அவங்க அந்த பிழிவு குழியில் போடப்படுவாங்க. அது எதுக்குன்னா, ஜூஸ் ஆட்டுறதுக்கான அந்த குழி, அதில் போடுறாங்க அப்படின்னு. அப்போனா கடவுளுடைய சீற்றம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது எல்லாவற்றையும். திருவள்ளிப்பாடு 15:1 நம்ம பார்க்குறோம், பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன், 7 வானத்தூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள், இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். அப்போ கடவுளுடைய சீற்றம் ஒரு முடிவுக்கு வருங்கிறதையும் நம்மளுடைய வேதம் வெளிப்படுத்துது. அதனால் கடவுளுடைய சீற்றம் எப்போதுமே கோபப்பட்டுட்டே இருக்க போகிறதில்லை. அவர் ஒரு கோபப்பட போகிறாரு, அவர் ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட போகிறது. அந்த வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நிலை நிறுத்துவது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக நம்ம பார்க்கும், நிலை நிறுத்துவது. எதற்காக கடவுள் கோபப்படுறார்? அழிப்பதற்காகவா? இல்லை, நம்மை நிலை நிறுத்துவதற்காக. நம்முடைய இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றி நாம் இந்த உலகத்தை கடந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நிலை பெறுவதற்காக, உறுதி அடைவதற்காக. அச்சாரம், அதாவது அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கேரண்டி கடவுள் கொடுக்கிறார். சீராக்கிய ஞான நூல் 48:10 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குளங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும். பார்த்தீங்களா, யாக்கோப்பின் குளங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கு. அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம், நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ கடிந்து கொள்வதற்கான திட்டம் யாக்கோப்பின் குளங்களை நிலை நிறுத்துவது. குடும்பத்தில் அப்பா வந்து அம்மா பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, அப்பா அம்மா வந்து கண்டிப்பாங்க. எதற்கு அடிக்கிறாங்க? இந்த பிள்ளை ஓடி போகணும், காணாமல் போகணும், அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அந்த குழந்தைகள் நல்ல விதமாக மாறி குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கணும், இந்த குடும்பத்தினுடைய பெயரை நிலைநிறுத்தணும், குடும்பத்திற்கான திட்டங்களை அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகணும். இதுதான் தந்தை தாயினுடைய ஒரு ஆசை. இதைத்தான் கடவுள் செய்கிறார். 1 Peter 5:10 நம்ம பார்க்குறோம் பாருங்க, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள. அந்த திட்டம் என்னங்கிறத பேதுரு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எதற்காக கடவுள் கோபப்படுறாரு, கடிந்து கொள்கிறாரு? நிலை நிறுத்துவதற்காக. இந்த நிலை நிறுத்துறதுன்னா எப்படி நிலை நிறுத்துறது? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன கிடைக்கிறது நமக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம போகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் அப்படின்னா என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள. இப்போ என்றென்றைக்கும் நிலைக்கிற ஒரு ஆட்சி எப்படி பெறுவது? அதுக்கு ஒரு அடையாள குறியீடு தான் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதை போல் அப்படி சொல்லி ஒரு கம்பாரிசன் வரும். சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பாம்பு வந்து இயேசுவுக்கும் பாம்புக்கும் போய் இப்படி கம்பேர் பண்ணலாமா, பைபிளில் இப்படி பண்ணியிருக்காங்களே, அது ஒரு பாம்பு அடித்து கொன்னுச்சு எல்லாத்தையும், ஆனால் இங்கே இயேசுவுக்கு போய் கம்பேர் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த இடத்துல எப்படி ஒரு பாம்பு ஒரு அழிவின் அடையாளமாக இருந்ததை அதையே கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு விடுதலையின் அடையாளமாக மாற்ற முடியுது. அதே போல் ஒரு மனுஷன் வழியாக பாபம் உள்ளே வந்துட்டு அதே மனுஷன் அதே மனித உரு எடுத்து அந்த ஒரு மனிதன் வழியாக கடவுள் என்ன செய்கிறாரு, மீட்பை கொடுக்குறாரு. மரத்தின் வழியாக சாபு வந்தது, அதே அடையாளம் மரத்தை கையில் எடுக்கிறாரு. அந்த மரத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, மீட்படைவதற்கான அடையாளமாக அதை பயன்படுத்துகிறாரு. அப்போ கடவுள் பாருங்கள், இதெல்லாம் யார் வழியாக செய்கிறாரு, இந்த அடையாளங்கள் சுற்றி இருக்கிறதெல்லாம் யார் வழியாக வருதுன்னா, நடுவில் இருக்கிற மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக கிடைக்குது. அப்போது இந்த உலகத்தில் எவர் ஒருவர் இந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய மீட்பராக தனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு அபிஷேகமாக உணர்ந்து கொள்கிறாங்களோ, அதனால தான் நம்ம சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவே மீட்பர்னு சொல்கிறோம். பிதாவே மீட்பர்னு நம்ம சொல்கிறதில்ல, தூயாவியே மீட்பர்னு சொல்கிறதில்ல. அந்த மீட்பருங்கிற கேட்டகரி யாருக்கு கொடுக்குறோம், அந்த இப்போ கிரெடிட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறோம். கிறிஸ்து மீட்பர், மீட்பராகிய கிறிஸ்து, மீட்பராகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அப்படி தான் சொல்கிறோம். அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் யார் வழியாக நடக்கிறது, மீட்புக்கான திட்டம்னா இயேசு கிறிஸ்து வழியாக நடக்குதுங்கிறத வேதம் நமக்கு புரிய வைக்கிறது. நிலைக்கும் என்றென்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். அந்த மாட்சி நமக்கு கிடைக்க போகுது, ஆனால் யார் வழியாக தான் கிடைக்கும், அது இயேசு கிறிஸ்து வழியாக தான் கிடைக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் யார் வந்து அவர் தான் வழி, அந்த வழி வழியாக போகணும். அவர் தான் சொன்னார், நானே வழி நானே உண்மை நானே உயிர்னு சொல்லிட்டார். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த ட்ரூத் அப்படி சொல்லிட்டார். இப்போ என்ன செய்யணும்னா, அவர் வழியில் நீங்கள் போகணும். அவர் வழி என்ன வழி, அதுக்கு தான் பைபிளை படிங்க சொல்கிறோம். அவர் வழி என்ன வழி, சிலுவையை பாருங்கன்னு சொல்கிறோம். அவர் வழி என்ன வழி, அவர் வழி சென்ற திருத்தூதர்களை பாருங்கள், புனிதர்களை பாருங்கள், அம்மாவை பாருங்கள். அம்மா சொன்னாங்க, காணா ஒரு கல்யாணத்தில் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அம்மாவுக்கு நான் சொல்கிறேன் செய் அப்படின்ற உள்ளம் வரல. மகனை மையப்படுத்துகிற யோவான், திருமுழுக்கு யோவான், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் செருப்பை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். அப்போ அவர் யாரை மையப்படுத்தினார், மகனை. இப்படி எல்லாருமே தந்தை அனுப்பிய மகனை மகிமைப்படுத்தி கடவுளை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த மகனை மையப்படுத்துவதாக அமைகிறதா, அல்லது தன்னை மையப்படுத்துவதாக? நம்ம ஒவ்வொருத்தரும் பல வேளைகளில் நம்மளை மையப்படுத்திக்கிறோம், அதை தெரிந்தோ தெரியாமலோ பல விதத்தில் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் பிசாசு விதைக்கிற விதை, சுயநலத்தின் விதை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:10 சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். பார்த்தீங்களா, கடைசியாக அந்த வார்த்தை வந்துருச்சு. பார்த்தீங்களா, கடவுள் ஏன் நம்மளை துன்பத்துக்கு உள்ளாக்குறார், அழிவுக்கு அல்ல பிள்ளைகளை, நிலை நிறுத்துவதற்காக. அப்பா அடிச்சிருவாங்க, அம்மா அடிச்சிருவாங்க, வீட்டில் பிள்ளைங்க கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போய் அம்மா ஆறுதல் கொடுப்பாங்க, அப்பா எதுக்கு அடித்தார் உன்னை, நீ ஒழுங்காக இருக்கணும் தானே, நீ நல்லா வரணும்னு தானே சொல்கிறார். பாருங்கள், அம்மா அடிச்சிட்டா அப்பா போய் சொல்லுவாங்க, ஏன் அம்மா உன்னை திட்டுது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அம்மாவை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இல்லையா. அப்போது பாருங்கள், இந்த நிலை நிறுத்துறது அப்படிங்கிறது வார்த்தை எதுக்குன்னா, அந்த துன்பங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது, இந்த நிலை நிறுத்தப்படுவதற்காக. ஆகவே தான் இணைச்சட்டம் நம்ம 28:9 பார்க்குறோம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போ ஆண்டவர் எதுக்கு அடிக்கிறார், எதுக்கு உணர்த்துறாருன்னா, நாம் கட்டளையின்படி வாழ்கிறோமா? இந்த திருவருகை காலத்தில் நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஏதோ தயாரிப்பு சொல்கிறாங்க, என்னமோ பிரசங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறீங்களா, கடவுளை நினைத்து பார்க்குறீங்களா, ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நீங்கள் பயணிக்கிறீங்களா, கோயிலுக்கு போகிறீங்க. சில பேர் கோயிலில் வந்து பிரமாதமாக நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க, முக்கியமான வேலையெல்லாம். அவங்க உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், நான் கோயிலில் பெரிய ஆள், நான் தான், நம்ம சொன்னால் தான் சாமியார் தலையாட்டினா தான் சாமியார் செய்வார் அப்படின்லாம் பெரிய பொறுப்புலலாம் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, இருந்து கொள்ளலாம், கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே நிறைய பேர் வேணும் வேலை செய்கிறதுக்கு. ஆனால் அந்த பணியை செய்கிற நீங்கள் எதற்காக அதை செய்கிறீங்க? இந்த கேள்வி, அடிப்படை கேள்வியை நம்ம கேட்கணும். என்னுடைய சுயம் வெளிப்படணும், நான் எல்லோராலும் பார்க்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நீ செய்கிறது நல்ல காரியமாய் உலகத்துக்கு தெரிந்தாலும் கிடைக்க போகிறது அழிவு தான், கிடைக்க போகிறது ஆபத்தான காரியங்கள். ஆகவே தான் சொல்லுகிறோம், உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர் ஆண்டவர். அவை உள்ளத்தை ஊடுருவி பாருங்க. திருப்பாடல் 7:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார், நீதி அருளும் கடவுள். பொல்லாருடைய எண்ணங்களை விருப்பங்களை அவர் அறிகிறார், உள்ளங்களை அறிகிறவர், எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிகிறவர். ஒருவன் என்னத்துக்கு ஒரு காரியம் செய்கிறான், எந்த மனநிலையோடு ஆண்டவருடைய காரியத்தை அணுகிறான், ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அதனால தான் நாம் ஒருத்தரை பார்த்து நீ பாவின்னு நம்ம சொல்லிடுவோம், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவன் எந்த நேரத்தில் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட அந்த பாவத்துக்குள்ளே எப்படி போய் விழுந்தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மேலிருந்து பார்க்குறார். நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்மளுடைய பார்வை எப்போதுமே ஒருதலை பட்சமானது, ஒரு பார்வை தான் இருக்குது, ஒரு புறம் தான் நமக்கு தெரியும், தி அதர் சைடு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா அவர் 3D மாதிரி மேலிருந்து பார்க்குறார். 3D பிக்சர் மாதிரி அவருடைய பார்வை முழுமையாக இருக்கும், அவர் ஊடுருவி காண்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறதில்ல, பாவிகளை பாவி பாவின்னு சொல்லி அவர் வெறுத்து தள்ளவில்லை, மாறாக தன்னுடைய அன்புக்குள்ளே அணைத்து கொண்டார். குற்றம் புரிந்தவர்கள் பாவிகளுக்கு தானே மருத்துவர் தேவை, நோயுற்றவருக்கு தானே மருத்துவர் தேவை, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கி நாம் பல நேரத்தில் நம்மை நீதிபதிகளாக நியாயாதிபதிகளாக காட்டிக்கொண்டு நல்லவர்களாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்குது, அதை நம்ம சோதித்து பார்க்கணும். நாம் யார், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, நான் ஆண்டவருடைய வழிகளுக்குள்ளே கடந்து செல்கிறேனா? இன்றைக்கி நிறைய பேர் சில சபை குட்டி குட்டி சபையெல்லாம் வந்து ஆரம்பித்து நிறைய நடக்குது. நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. ஏன்னா அவங்க பைபிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கேட்பாங்க, அந்த உடனே கேட்குற, நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறியா அப்படின்னு. நம்ம ஆளுகளுக்கு சில நேரம் பதில் தெரியாது, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறியான்னா என்ன அர்த்தம், கோயிலுக்கு போறியா, சாமி கும்பிட்றியா, இந்த மாதிரி கடவுளுடைய காரியம் எதுன்னு அறிஞ்சு செயல்படுறியா, இதைத்தான் அவங்க கேட்குற, இதான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. அது தெரியாத போது என்ன சொல்லிடுவாங்க, ஆண்டவர் அது தெரியல பிறகு என்ன, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் வரேன் அப்படின்வாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேருந்து வரேன் அப்படின்வாங்க. அப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துவதற்காக போராடுகிறாரே, அந்த போராட்டத்தை அறிந்து செயல்படுகிறியா? தானியேல் 2:21 சொல்லுது, காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே, அரசர்களை விளக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே, ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவரும் அவரே. அப்போ அரசுகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். அப்போ ஒரு அரசு தலைமையில் இருக்கிற ஒரு தலைவனை நீ தேர்ந்தெடுக்க போகிற போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குமா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நிலைநிறுத்த விரும்புகிற அந்த நல்லவரோடு சிந்திக்கிற ஒரு நிலை நிலைப்பாடு. இன்றைக்கி நமக்கு, நான் போனேன்னா அந்த அரசியல் கட்சிக்குள்ளே போய் இந்த அரசியல் தலைவருக்கு நான் போய் தூபம் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சா நீ அழிவின் பிள்ளையாக மாறிடுவேன். ஐயோ, இந்த தலைவன் அநேகரை அழித்து கொண்டு இருக்கிறான், இந்த சமூகத்தை இவன் கெடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன செய்யணும், உடனே உன்னை அங்கிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை அழிக்கும் போது நீயும் அழிந்து போவாய். எசையா 45:18 ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது, அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே, வெறுமையாக இருக்குமாறு படைக்காது. இந்த பூமியை படைச்சிட்டு வெறுமையாக இருக்குமாறு படைக்காது, மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார், நானே ஆண்டவர், என்னை என்று வேறு எவரும் இல்லை. ஆண்டவர் எப்படி உறுதியாக சொல்கிறார் பாருங்க, எதற்கு நம்மளை படைச்சார், இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்குதுங்க. இன்னைக்கு திருவருகை காலம், இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, தயாரிங்க தயாரிங்கன்னாக்கா உடனே என்ன செய்யறது இல்லை, நம்ம போயிட்டு உலக தயாரிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துக்கிறது இல்லை. உன்னை நீ தயாரிப்பது இதுதான், யோசிப்பது. ஒரு தவறான மனிதரோடு இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்து வெளியில் ஒடியாந்துடணும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், என் குருவாக கூட இருக்கலாம். ஒரு குருவானவர் ஒரு தவறான செயலை செய்ய சொல்கிறார் அப்படின்னா, சாமியார் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறது, அதனால் நான் செஞ்சேன். நீ தப்பிக்க முடியாது. அரசர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் குருக்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது எந்த தளத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அதிகாரிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது, தீமைக்கு நீ துணை போக முடியாது. நிலை பெயர செய்கிற, அதாவது அழிவுக்கு உட்படுத்துகிற எந்த அடையாளத்தையும் ஆண்டவர் அருவறுப்பார். அதனால தான் ஆண்டவர் என்ன இந்த உலகத்தை எதுக்கு படைச்சு நம்மளை வெறுமையாக விட்டுடலை பாருங்க, நிலை நிறுத்துறார். எதற்காக? ஆண்டவர் இன்னும் நம்மகிட்ட ஏதோ ஒன்று செயல்படுத்த விரும்புகிறார், ஏதோ ஒன்று கேட்குறாரு. எதற்கு பணம் பொருள் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாட மாளிகைகளை கட்டி எந்த ரூமில் யார் வாழ்றதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறதுக்கா நீ மாட மாளிகையை கட்டுவியா? ஆண்டவருடைய கேள்விகள் இதெல்லாம். எளிய எளியவர்கள் உணவில்லாமல் உணவில்லை, உடுக்க உடையில்லை, இப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு கிடக்கிற சமயத்தில் நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தீனா, அது உனக்கு மக்கள் பார்வையில் பெரிய மதிப்பாய் தெரிந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது உனக்கு சாபமாய் விடியும். பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எசையா புத்தகத்தில் ஆண்டவர் எது நோன்பு நாள்னு சொல்கிறார் பாருங்க, 58:5, ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையார் நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது. சும்மா நீ வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் ஃபாஸ்டிங் இருந்துருவேன், நான் வந்து ஆண்டவருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன், இதுதான் உன்னுடைய உண்ணா நோன்பின் அடையாளமா? ஆண்டவர் கேட்குறார் பாருங்க, ஒருவன் நாணலை போல தன்னை தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற உண்ணா நோன்பு? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதையும் விடுறதில்லை, நானா உண்ணா நோன்பு இருந்துருவேன், சாக்கு உடை உடுத்திடுவேன். நீ அப்படி உடுத்துறீன்னா அங்கே மாற்றம் அடுத்தது வரணும், அது வரலன்னா நீ அதை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பது செயலற்றது. ஆண்டவருடைய பார்வையிலே அது ஒரு வீணான காரியம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், 6வது இறைவசனம், கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இதெல்லாம் செய்தினா அப்பொழுது உன் ஒளி வெடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று உன்னை காக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் யோசிக்கணும், என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர், சீர்படுத்த சொல்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடாதப்பா, உன்னை சீர்படுத்து. எதில் நான் சீர்படுத்தணும் யோசித்து பாருங்க. இசையா 58:12 சொல்லுது, உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர், தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய், தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவர் நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார், இந்த பெயரை நான் உனக்கு தருவேன். பாருங்க, சீராக்கி ஞானம் 2:6 சொல்லுகிறது, ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார், உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாதே, ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொள், ஆண்டவரிடத்திலே கரங்களை உயர்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க, அப்பொழுது அவர் உன் வழிகளை உனக்கு கற்றுத்தருவார். இதோ இந்த திருவருகை காலம், அப்படி ஆண்டவர் வருகிறவர், ஆவிக்குரிய அபிஷேகத்தில் உன்னை நிலைநிறுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு உணர்த்துகிற ஒரு காலம். இந்த காலத்தை உணர்ந்து உங்களை உண்மையான அந்த தயாரிப்புக்குள்ளே அழைத்து செல்லுங்க, உங்களை சீராக்குங்க, ஆண்டவர் உரியத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அப்பா பிதாவே, அனைத்தையும் நான்